புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா கொளப்புலூர் திரு அ பார்த்திபன் அவர்கள் தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள்.
வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா.
என்னுடைய பேர் வந்து பார்த்திபன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல கொளப்புலூர் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிறேங்க. நாங்கள் தேனீ வளர்ப்பு வந்து பார்ட் டைமாக பண்ணுறோங்க. விவசாயம் செஞ்சுட்டு என் மனைவி விவசாயத்தை பார்த்துக்கிறாங்க. நானும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விவசாயம் பார்த்துட்டு நடத்துனர் பணிக்கும் போயிட்டு இடையில வந்து நம்ம ஒரு இந்த வருமானம் போதாது, இன்னொரு உபரியாக ஒரு வருமானம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆடு மாடு கோழி இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றா தேடணும். கோழியிலையும் கொஞ்சம் தொந்தரவு இருந்துச்சு. அடுத்து ஆடு வச்சு பார்த்தோம், அதுலேயும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் தேவை இருந்தது, மேன் பவர் தேவைப்பட்டது. தேனீ வளர்ப்பு வந்து இந்த ஆல்ரெடி எங்கள்கிட்ட தேனீ வளர்ப்பு பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு பெட்டி மூணு பெட்டிகள் வச்சு நாங்கள் சொந்தத்துக்கு தேன் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை இதை இம்ப்ரூவ் பண்ணி அதை டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்துருக்குறேங்க.
இந்த தேனீ வளர்ப்பு பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி யோசனை வந்துச்சு?
ஆக்சுவலா தேனி பூச்சிங்கிறது வந்து ஒரு பூச்சினா எனக்கு பூச்சிகளை கண்டாதான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே குழந்தை பள்ளிக்கூட பருவத்துல இருந்தே அதனால நான் வந்து அந்த பூச்சிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு தோணி என் மனைவி கிட்ட சொன்னேன். அவங்க அது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால வந்து நம்ம தேனி வளர்ப்பு வந்து பெரிய அளவு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதனால அதை அப்படியே ரெண்டு பெட்டிகள் இருந்து பிரிச்சு பிரிச்சு இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 650-700 பெட்டிக்கு மேல வச்சிருக்காங்க.
எத்தனை ஏக்கர்ல தேனீ வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க?
அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. நம்ம தேனி பெட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 6 பெட்டி சொல்றாங்க அரசுல, வேளாண்மை துறையில. நம்ம அப்படி கணக்கு பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொரு ஏரியால பூக்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து தேன் பெட்டியை அதிகப்படுத்துவோம். எங்க தோட்டத்திலயே மட்டும் இல்ல, நண்பருடையது எங்க ரிலேட்டிவ்ஸுது எல்லாத்துலயும் நாம வந்து தேன்பெட்டி வந்து வச்சு ஒரு இடத்துக்கு வந்து 20 தேன்பெட்டி வைப்போம். அது என்ன 20 தேன்பெட்டி கணக்கு அப்படின்னா ஒரு நாள் ஒரு மேன் பவருக்கு வந்து 20 தேனி பெட்டிகளை மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது தேன் எடுக்கிறது, சுத்தம் பண்றது, பொட்டிகளை பிரிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போனா ஒரு ஃபுல் டேல அதை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படி 20 பெட்டி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கத்து ஏரியாவில் தேனி பெட்டிகள் யாரும் வைக்காம இருக்கணும். ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து தேனீக்கள் போய் தேன் எடுக்கும். அதுக்கு தேவையான பூக்கள் அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிற இடமா செலக்ஷன் பண்ணி நல்ல நிழல் இருக்கிற இடமா பார்த்து வைக்கிறோம். இது இப்படி வச்சோம்னா தான் நம்ம தேன் எடுக்க முடியுங்க. நிறைய ஒரு பெட்டிக்கு வருஷத்துக்கு 10 கிலோ தேன் எடுக்க முடியும்.
எத்தனை வருஷமா இந்த தேனி வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்கீங்கய்யா?
தேனி வளர்ப்புன்னு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன், பட் எனக்கு அது தெரியாது. எனக்கு பூச்சிகள் ரொம்ப பிடிக்கும், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நான் 2007 வந்து பரிசாத்த முறையில் வந்து 2 பெட்டிகளை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முதல்ல வந்து காடுகளில் இருக்கிற பொந்துகள் இருக்கிற தேனீக்கு வச்சா நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேன் எடுத்து வச்சுட்டு அந்த தேனீக்களை கொல்லாமல் வச்சுட்டு தேன் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2007 பெட்டியை வச்சு அதுலேருந்து பீஸ் உருவாக்கி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில செஞ்சோம். ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது, அது எவ்வளவுங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்.
நீங்க தேனி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு முதலீடு ஐயா போட்டீங்க தேனி வளர்ப்புக்கு?
நாங்க 2007 தேனி வளர்ப்புக்கு முதலீடு பார்க்கும்போது 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேங்க. 2 பெட்டிக்கு மட்டும்தான் பண்ணியிருந்தோம். அதுல என்ன நாங்க ஸ்பெஷலா பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க வந்து தேனி பெட்டி வச்சோம்னா ஓடிருப்பாங்க. நம்ம ஓடாம இருக்கிறதுக்கு என்ன வழி வகை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதுலேருந்து ராணிப்பூச்சி உருவாக்குறதுக்காக வேண்டி நாங்கள் நிறையா பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம். அரசு கொடுத்தது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் கொடுத்தது, அப்புறம் மயிலாடா வேளாண் அறிவியல் நிலையம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டது, அவங்களுடைய தொழில்நுட்பம் வேளாண் அறிவியல் நிலையம் சொல்கிறோம் இல்லையா அவங்களதுமே வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்பத்தையும் எங்கள் சொந்த திறமையும் பயன்படுத்தி அதில் ஒரு புது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுபடி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6000 ரூபா முதலீடு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா அசட் இருக்குங்க. இப்போ தேனி பெட்டி தேன் ஸ்டாக்கு எல்லாமே எவ்வளவு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம்.
முதல் வருஷம் பண்ணும்போது இந்த தேனி வளர்ப்பு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிது? இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எவ்வளவு ஐயா உங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு?
அதாவதுங்க முதல் வருஷம் தேனி பெட்டி வச்சு பண்ணும் போதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கிடைச்சது, நம்ம அதுல விற்பனை செய்யற அளவுக்குல கிடைக்கும். ஏன்னா இத எப்படி சொல்றதுன்னா, நம்ம அதையே ஒரு தொழில் மாதிரி பண்ணி கொண்டு வந்து அதுல வருமானம் ஈட்டுற அளவுக்கு நம்மளுக்கு அப்போ ஒரு கரெக்டா தெரியல, சரியான அணுகுமுறை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸ்லதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது வருஷத்துல வந்து பீச் வந்து டெவலப் பண்ணிக்குவோம். அந்த டெவலப் பண்ற பீச்சை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அதாவது ரெண்டு பெட்டியில இருந்து மூணு பெட்டி, நாலு பெட்டி, அஞ்சு பெட்டி, அதுல இருந்து புது ராணிகளை உருவாக்கி நம்ம புது புது இடங்களை கொண்டு வச்சு தேன் எடுக்க போறோம். அப்படித்தான் நம்ம உருவாக்கணும். இப்படி உருவாக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யாரா இருந்தாலுமே, இப்ப நம்ம இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களும் வந்து விவசாய அன்பர்களும் வந்து ஒரு வருஷம் பத்து வருஷம் தேன் பெட்டி வச்சுட்டோம்னா உடனே வருமானம் வந்துடாது. அதுல பத்து கிலோ தேன் கிடைக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்றது, நண்பர்களுக்கு கொடுத்தது, தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தது எல்லாம் போக மீதி இருக்கிற தேனை நம்ம உடனே வித்து காசு பண்ண முடியாது. நம்பிக்கை வந்து அவங்க தெரிஞ்சு வாங்கும் பொழுது நம்மளுக்கு லேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பத்து கிலோ தேன் வருதுன்னா ஒரு கிலோ தேன் வந்து ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய்னா நம்ம ஒரு ₹500 ரேஞ்ச் வச்சு பத்து கிலோவுக்கு ₹5000 பணத்தை வந்து எடுத்து நம்ம சொந்த பணத்தை அதுக்கு உண்டான மதிப்புள்ள பணத்தை எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா தேனி பெட்டிகள், காலி பெட்டிகள், அப்புறம் அந்த பெட்டிகளை வைக்கக்கூடிய தாங்கிகள், அதாவது ஸ்டாண்டு, தேன் எடுக்கிற மெஷினு, அப்புறம் தேன் எடுக்கும்பொழுது பயன்படுத்தக்கூடிய முகவலை தொப்பி, அப்புறம் அந்த ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க புகைப்பான், அந்த புகை கொடுத்தா தான் தேனி வந்து நம்ம கொட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த ஒரு ₹5000 அல்லது ரெண்டு பெட்டி வச்சிருந்தா ஒரு ₹10000 கிடைக்குது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்ல வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு நம்ம வந்து எங்க எங்க பூக்கள் அதிகமா கிடைக்குதோ அங்க கொண்டு போய் தான் நம்ம தேன் பெட்டி வைக்கணும். மெயினா வந்து நம்ம தேனி பெட்டிகளை வைக்கிறதுங்கிறது சும்மா நினைச்ச இடத்துல வச்சிடக்கூடாது. நல்லா மத்திய இந்த தேனீக்களுடைய வளர்த்துற விதத்துல நான் உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணாதான் என்ன வருமானம் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால நான் அப்படியே முழுமையா சொல்றேன், தேனீக்களை வந்து மத்திய வெயில் படாம, அதாவது 11:30 மேல ஒரு 2 வரைக்கும் தேன் பெட்டி மேல வெயில் படாத மாதிரி நிழல் இருக்கக்கூடிய மரத்துக்கடிவோ அல்லது கட்டிடத்துக்கடிவோ அல்லது ஒரு செட்டுக்கடிவோ வைக்கணும். அடுத்தது காலையின் வெயிலும் மாலை வெயிலும் அது மீது படுவதனால எந்த பாதிப்பும் இருக்காது. எதுக்காக அந்த வெயில் படக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, அதுல வந்து வெயில் படும் பொழுது அந்த இலகும் தன்மை வந்து அதிகமாயிடும். இலகும் தன்மை அதிகமாகும் போது அந்த தேனி அடையினுடைய இடம் தாங்க முடியாம கட்டாகி விழுந்துடும். அதுக்காக வேண்டி தேனீக்கள் கோவப்படும். தேனீக்கள் வந்து ராணி வந்து அதிகமா முட்டை வைக்காது. ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் தெரிஞ்சா மட்டும்தான் அது வந்து ஒரு நாளைக்கு 750 1000-1500 முட்டை வரைக்கும் இடும். பாதுகாப்பற்ற இடத்துல வந்து குறைவான முட்டைகள் இட்டு ஒரு குறுகிய காலத்துல அந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டு போறதுக்கு அதை ட்ரை பண்ணும். அதனால மதிய வெயில் படாத இடமா வச்சுட்டு அப்புறம் சுத்தியும் வந்து பூக்கள் இருக்க மாதிரி, அதாவது நம்மளுக்கு வருமானம் வர்றதுக்கு 3-4 வகையா சொல்லித்தராங்க இல்லையா, அது மாதிரி தேனீக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய தாவரங்கள் வந்து தினசரி உணவு கொடுக்கக்கூடியது, அப்புறம் மாதம் ஒரு முறை உணவு கொடுக்கக்கூடியது, வருடத்திற்கு ஒரு முறை உணவு கொடுக்கக்கூடியது, வருடத்துக்கு 3 உணவு கொடுக்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணணும். தேனி பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு தினசரி உணவு கொடுக்கக்கூடிய, அதாவது தினசரி பூக்கக்கூடிய தாவரங்கள் மரங்கள் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் தினசரி பூக்கும், துளசி, தின்னிற்று பச்சிலை, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆமணக்கு செடி, இங்க கிராமத்துல எல்லாம் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க ஆமணக்கு, இதெல்லாம் வந்து தினசரி பூக்கள் கொடுக்கும். அப்போ அந்த தேனிக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு அங்க உணவு கிடைச்சிடும். அடுத்தது வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு தீன் வேணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பூக்கள் எதுல எதுல கிடைக்குன்னா முருங்கை, பப்பாளி, சப்போட்டா, வாழை, இந்த மாதிரி தேன் அதிகம் கொடுக்கக்கூடிய தாவரங்கள். செடி வகையில பாத்தீங்கன்னா சூரியகாந்தி, எல் பயிர், அடுத்து பருத்தி, இந்த மாதிரி தாவரங்கள் வந்து தேன் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணும். இந்த மாதிரி இடங்கள்ல அந்த தேன் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு ஒரு டைம் போகக்கூடியது பார்த்தீங்கன்னா வேம்பு மரங்கள் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு கப்பு, புளிய மரம், மற்ற எல்லா பாரஸ்ட்ல இருக்கிறதும் சரி வருஷத்துக்கு ஒரு கப்பு பூக்கும். ஆனால் இடையில வந்து இந்த மாதிரி பூக்கள் கலந்து கலந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் தேனீக்கு வந்து ஓடாமல் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு மெயினா வந்து ஒரு இலந்தை, ஒரு எலுமிச்சை, கொய்யா, இந்த மாதிரி உங்களுக்கு பலன் தரக்கூடிய சீதா, இந்த மாதிரி எல்லாம் பயிர் பண்ணி வச்சுக்கணும். அந்த அது வரப்பு பயிர்களா, இதெல்லாம் காட்டுக்குள்ள பண்ண வேண்டியதுல வரப்பு பயிரா பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது வந்து பூக்கள் கொடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தேனீக்கள் வந்து உணவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த தேனீக்கள் இனவிருத்தியில வந்து தடை வரக்கூடாது. அதாவது ராணி வந்து முட்டைகிடும், இந்த ராணி முட்டையிடுறது வந்து புழு பருவமாயி கூட்டு புழு அருவமா மாறி அதுக்கப்புறம் தான் பிறந்து வரும். இதுக்கு வந்து 21 நாள் காலம் எடுத்துக்கும். முட்டை பருவம், புழு பருவம், கூட்டு புழு பருவத்துக்கு 21 நாள். இந்த முட்டை பருவத்துல வந்து வெயில் மேல படாம இருந்ததுன்னா அந்த முட்டை கிடாது. ஓகே, அந்த புழு பருவத்துல வந்து அந்த ராயோஜலின் ஒரு திரவத்தை வந்து அந்த புழு பருவத்துல இன்டேக் பண்ணும் மலப்பீடு மாதிரி. அடுத்தது வந்து கூட்டு புழு பருவமாயி 21 நாள் திறந்து வெளியில வருங்க. இந்த தேனீக்கள் வந்து அதாவது சரியான முறையில என்ன சொல்றது, ஒரு 1000 முட்டை இதுன்னா அந்த 1000 தேனீக்களை திறந்து வரணும் அப்படின்னா அதுக்கு தக்க சீதோஷண நிலை உள்ள நிலவர மாதிரி இருக்கணும். தேன் பெட்டிக்குள்ள வந்து அதிகமான வெப்பமோ குறைந்த அளவு வெப்பமோ இருக்கிற மாதிரி நம்ம வச்சிருக்க கூடாது. அதுக்குதான் மரம் நிழல் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நாங்க புது டெக்னாலஜின்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த கீழே தேனீ பெட்டியில வந்து எல்லாரும் வளர்த்துறவங்க எல்லாருமே வந்து கீழே க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா பக்கமும் ஒரு இடத்துல மட்டும் போயிட்டு வர மாதிரி நம்ம வளர்த்துற மத்தியில் பாத்தீங்கன்னா கீழே வந்து சுற்றியுமே 4 பக்கமே தேனீக்கள் போயிட்டு வர மாதிரி. அதாவது காட்டுக்குள்ள தேனீக்கள் வாழும் பொழுது எப்படி எல்லா திசையிலையும் போயிட்டு வெளியில் வருதோ அந்த ஃபார்மெட்ல வந்து நம்ம பண்ணி வச்சிருப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து ஹீட் அதிகமா இருந்தா தேனீக்கள் வந்து வெளியில வந்துட்டு போய்க்கும். உள்ள கூலிங் அதிகமா இருக்கு ஆகுது இந்த ஓப்பனிங் அதிகமா இருக்கிறதுனால அப்படின்னா தேனீக்கள் வந்து அடைய சுத்தி கும்பலாக்கு வந்து அந்த ஹீட்டு மெயின்டைன் பண்ணிக்கும். இன்னொன்று என்னன்னா அந்த தேனீக்களை அழிக்கக்கூடிய ஒரு அண்டுப்பூச்சி ஒன்றும் வந்து இங்கே முட்டையிட்டு தேனீக்களினுடைய வளர்ச்சியை தடை பண்ணும். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா இந்த கேப் விட்டு கொடுத்துக்கிறதுனால அந்த மெழுகு அண்டுப்பூச்சின்னு ஒன்று வந்து இந்த பலகையினுடைய ஓரத்தில் முட்டை வைக்கிறத தடை பண்ணுது. அதாவது 100 முட்டை இடுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த தேனீக்கள் அதிகமாக போயிட்டு வரக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து காத்தோட்டமாக பண்ணிக்கிறதுனால அதில் வந்து ஒரு 10-20 தேவையற்ற தேனீக்களை அழிக்கக்கூடிய லார்வாக்கள் உருவாகும். நாம அந்த புதிய மெத்தட் கடைபிடிக்கல அப்படின்னா 100 தேவையற்ற லார்வா உருவாகுதுன்னா அந்த 100 உருவாகி தேனி கூட்டை அழிக்கும். எதுக்காக அது வருதுன்னா அது ஒத்துண்ணி மாதிரி அது அது வந்து வேற ஒரு இடத்துல தன்னுடைய இனத்தை பெருக்கிக்க முடியாது. அந்த தேவையற்ற அந்த மெழுகந்து பூச்சி வந்து தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி இங்க முட்டையை வச்சு அந்த முட்டையில இருந்து புழு பறந்து வந்து அந்த புழு வந்து தேன் மெழுக சாப்பிட்டு அதாவது தேன் அடைய சாப்பிட்டு அது தன்னுடைய உருவத்தை பெருசு பண்ணி அதுக்கப்புறம் கூட்டு புழுவா மாறி தாய்ப்பூச்சி ஆகி முட்டையிட போகும். இப்படிதான் அதனுடைய இது இது வந்து தேன் கூட்டத்தை தவிர வேற ஒரு இடத்துல அதனுடைய இனப்பெருக்கத்தை பண்ணிக்க முடியாது. அதனால நாம அந்த கூட்டத்தை முழுசா 100% அழிக்க முடியாது. ஆனா கட்டுப்படுத்தலாம். அந்த கட்டுப்படுத்துறதுக்குதான் கீழே வந்து சுத்தி வந்து அதாவது இங்கிலீஷ்ல கேப்னு சொல்லுவோம், தமிழ்ல வந்து இடைவெளி கொடுக்குறோம். இந்த இடைவெளியினால வந்து மெழுகந்து பூச்சியுடைய தாக்கம் குறைஞ்சது. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா மெழுகந்து பூச்சி வந்து அதிகமா இல்லாததுனால அங்க ராணி இட்ட முட்டைகள் எல்லாமே எல்லா ஸ்டேஜிலும் ஈவனா வந்து 21 நாள்ல பறக்கும். ஒரு 2000 தேனீ பூச்சி ஒரு டைம்ல பறக்குது அப்படின்னா அந்த 2000 பறக்கும். அந்த 2000 பறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா தேனீக்கள் வந்து கூட்டம் அதிகமாகும். கூட்டம் அதிகமாகும் பொழுது பகல் நேரத்துல தேன் பெட்டியை சுத்தி கீழே கொம்பு தேன் மாதிரி கட்டியிருந்தது அப்படின்னா இந்த தேனீ கூட்டத்துல வந்து தேனீ பூச்சிகள் வந்து அதிகமாயிடுது அப்படின்னு அர்த்தம். நைட்ல வந்து அந்த மாதிரி கட்டியிருந்தது அப்படின்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிடுது, அதை வந்து சமன்படுத்துறதுக்காக வெளியில வருதுன்னு அர்த்தம். நைட்ல இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கேர் பண்ணிக்கூடாது, அது வந்து அது தன்னைத்தானே தகவல் அமைச்சுக்கும். பகல்ல வந்து அதிகமா வெளியில வந்து கொம்பு தேன் மாதிரி கட்டிக்குது அப்படின்னா இந்த கூடு வந்து 1-2 நாள்ல வந்து தன்னுடைய தேனீக்களை வந்து பாதி அளவோ அல்லது கால் பங்கு அளவோ ஒரு புது ராணியை உருவாக்கி கூட்டிட்டு வெளியில போய் வேற ஒரு இடத்துல தங்கிக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 4 மாசத்துக்கு ஒருக்கா நல்லா தேன் எடுக்க தயாரானதுக்கு அப்புறம் 2 ஆண்டுகள் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த வேலை செய்யணும். 4 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு காலி பெட்டியை எடுத்து ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற நல்லா இருக்கிற தேன் பெட்டியிலேருந்து 2 ஃப்ரேம் ராணி பூச்சி இல்லாம எடுத்து தேனீக்களோட உள்ள வச்சு 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சிடணும். இது பகல்ல செய்யற வேலை. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுல எமர்ஜென்சி மெத்தட்ல புதிய ராணி உருவாகும். அந்த புதிய ராணி உருவாகுது ஏற்கனவே இட்ட ராணியினுடைய முட்டை தான் அது செலக்ஷன் பண்ணி தலைக்கார தேனீக்கு வந்து ராயல் ஜெல்லின்னு ஒரு திரவத்தை கொடுக்கும். அந்த ராயல் ஜெல்லிங்கிற திரவம் வந்து ஒரு கருமுட்டைக்கு வந்து இன்னைக்கு 1 நாள்ல சாப்பிட பார்த்தீங்கன்னா 2 நாள் உணவு 1 நாள்ல கொடுக்கும். அப்படி 1 நாள்ல அதாவது 16 நாள் உணவு 8 நாள்ல சாப்பிட்டு 9வது நாள் வந்து பிறந்து வரும் ராணி. இந்த 9வது நாள் பிறந்து வர ராணி வந்து 6 நாள்ல மேட்டிங் போகும். ஆண் பூச்சியோட 6 நாள் மேட்டிங் போயிட்டு வந்து உங்களுக்கு மறுபடியும் வெளியில மேட்டிங் போகவே போகாது. எப்பவும் அதனுடைய லைஃப்ல மறுபடியும் போகாது. அதை வெளியில பல ஆண்பூச்சிகளோட நடக்கும். அது நம்ம கண்ணுக்கு அதிகமா பார்க்க முடியாது. பெட்டி வச்சிருக்கவங்க கண் கூட பார்க்கலாம். ஈவினிங் டைம்ல 4 மணிக்கு மேல 5 மணிக்கேற்ற நடக்கும். அப்புறம் இந்த ராணி உள்ள வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 6 நாள் கழிச்சு முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா 21 நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க போய் அந்த காளிப்பட்டி புதுசா பிரிச்சு வச்சதல் ராணி இல்லாம கொண்டு வச்சதல் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு அடைக்கட்டி இருக்கும் இப்பத்த 1 ரூபா காசு அளவுக்கு. அதுல நல்ல மைன்யூட்டா பாத்தீங்கன்னா புது ராணி வந்து மைல்டா ஒரு 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 கவர்ச்சிகரமான கலர்ல ஒரு ராணி இல்லம் ராணி இருக்கும். அதுல முட்டை பாத்தீங்கன்னா அந்த தேன் அடையில பாத்தீங்கன்னா ஒரே செங்குத்து வடிகள் இருக்கும். அப்போ அந்த ராணி கூடு புது ராணி வந்ததுக்கு அப்புறம் அந்த 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது கொண்டு உங்க வீட்டு பக்கத்துலயே உங்க தோரத்திலயே மறுபடியும் கொண்டு வந்து நீங்க வச்சுக்கலாம். 21 நாளைக்கு அதை வந்து எடுக்கக்கூடாது, அசிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இடையில போய் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா தேனீக்கு வந்து அதிகமா கொட்டும். இந்த இடத்துல வந்து நான் ஒண்ணு குறிப்பா சொல்லாம விட்டுட்டேன். என்னன்னா தேனீக்கில கண்டா நம்ம பயந்துக்கிறோம், தேனீக்கில ஏன் தாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், தேனீக்கள் தாக்குனா என்ன பண்றது முதல் உதவி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேனீக்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய இனம் வந்து அழிஞ்சிரும், அதாவது நம்ம எடுக்கும்போது அடிபடுறது, அந்த அடையை கீழே போடுறது, கல்லெடுத்துடுறது, இடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு செயல்களுனாலதான் கோபம் வந்து தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு வந்து நம்ம கொட்டுது. ஏன்னா தேனி கொட்டுச்சுன்னா அது இறந்துடும், அதனால அது வந்து எடுத்த எடுப்பு நம்ம யாரையுமே கொட்டிடாது சரிங்களா. தனக்கு பாதிப்பு வருது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்துங்கிற போது கொட்டு. ரெண்டாவது வந்து இந்த முட்டைன்னு சொல்லணும் பாத்தீங்களா, எப்படி கோழி முட்டை வைக்கிறது குஞ்சு பொறிக்கிறப்ப அந்த 21 நாள் அடையிலக்கும் போது கோழி தூக்குனாலும் முட்டை தூக்குனாலும் கோழி கொட்டு நம்மள. ஆனா கோழி அடப்படுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம விளையாடிட்டு இருக்கும். அது போலதான் இந்த தேனீக்களும் வந்து நம்மகிட்ட நீ தேன் எடுக்கும்போதெல்லாம் தொந்தரவு பண்ணாது, அது பாட்டுக்கு பாரும் போகும் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த முட்டை வந்து கருவுற அந்த முட்டை கருவு இருக்கு பாத்தீங்களா, அது கெட்டு போயிடக்கூடாது. அதாவது அதுக்கு வந்து என்னன்னா நீங்க தேன் அடைய வந்து வெளியில் ரொம்ப நேரம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது, மழை பெஞ்சிட்டு இருக்கிற போது எடுத்து பாக்குறது, பனி நல்ல விசேஷம் அடிச்சிருக்கும் பனிக்காத்து அப்ப எடுத்து காலையில நேரம் பாக்குறது, இந்த டைம்ல இருந்தாருன்னா தேனி கொட்டும். ஏன்னா அதனுடைய வெப்பநிலை எல்லாம் மாறுபாடு வந்துச்சுன்னா அது கோபம் வந்துடும், அதனாலதான் தேனி வந்து நம்மளை கொட்டுது. இவ்வாறுதான் நம்ம தேனி வந்து தாக்குதே தவிர இந்த ரெண்டையும் புரிஞ்சுட்டு இதுக்கு இந்த மாதிரி நீங்க செயல்படாம இருந்தீங்க அப்படின்னா தேனி கொட்டாது. சரி சார், எப்படி சார் தேன் எடுக்கிறது, அப்ப எனக்கு பயமா இருக்குது அப்படின்னீங்கன்னா தேங்காய் மட்டை வாங்கி தேங்காய் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் மஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காய் மஞ்சியோ அல்லது தேங்காயிலையோ தீ பற்ற வச்சு அணைச்சிட்டு அதனுடைய புகை வந்து தேன் பெட்டி மேல சுத்தி படுற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு அந்த புகை படுறதுனால தேனீக்கள் வந்து நடன மொழியில பேசிக்கிறத நிறுத்திக்கும். இங்க எதிரி இருக்காங்க நம்ம தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு அது இது பண்ணிக்காது. அப்போ அந்த தேனீக்கள் வந்து அமைதியா இருக்கும். அப்ப நாம வந்து தேன் எடுக்கிறது, தேன் கூடு பிரிக்கிறது, பெட்டி இடமாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளும் நம்ம செஞ்சுக்கலாம். போகிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எடுத்து காட்டுறது அந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த தேனீக்கள் வந்து நம்ம எடுத்துட்டு போய் நைட்ல தான் உங்களுக்கு நீங்க வாங்கும்போது நைட்ல தான் கொடுப்பாங்க. ஏன் சார் நைட்ல கொடுக்குறாங்க, பகல் எட்டு வரக்கூடாதுன்னு எத்தரக்கூடாது. நைட்ல எட்டு வந்து ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இடம் மாத்தக்கூடாது. மறுபடியும் இடம் மாத்துறது அப்படின்னா அதையே நைட்ல 1 கிலோமீட்டர் எடுத்துட்டு போய் வைக்கணும். புதிய ராணி உருவாக்குறதுனா பகல்ல, ஒரு பெட்டிய முழுசா இடம் மாத்துறதுன்னா நைட்ல தான் மாத்தணும். ஏன்னா தேனீக்கள் வந்து ஒரு டயக்ராம் போட்டு செயல்படுது. நீங்க இடம் மாத்தி வச்சீங்கன்னா அந்த டயக்ராம்ல வந்து மாற்றம் ஏற்பட்டுரும். தேனி போயிட்டு திரும்பி வரும்போது புது இடத்துக்கு போறதா பழைய இடத்துக்கு போறதான்னு தெரியாம பழைய இடத்துல வந்து இறங்கிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம தேனீக்கள் வந்து லாஸ் ஆகுது. அதனால நீங்க தேனி பெட்டி இடம் மாத்தும் போது 1 கிலோமீட்டருக்கு குறைவு இல்லாத தூரத்துல கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டயக்ராம் வந்து புதுசா பண்ணிக்கும், அந்த பழைய டயக்ராம்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகாது, குழப்பம் வராது. அதனாலதான் நாங்க தேன் பெட்டி எடுத்தா 1 கிலோமீட்டர் கொண்டு வைங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க பெட்டி வாங்கிட்டு வருவாங்க விவசாயிங்க, நைட்டு சோம்பேறித்தனமா அல்லது ஒரு சிரமத்துல வீட்டு பக்கத்துல வச்சுக்குவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலயோ அல்லது அடுத்த நாள் நைட்டோ எடுத்துட்டு போய் தோட்டத்துல பக்கத்துலயே ஒரு 100 அடி தள்ளியோ 200 அடி தள்ளியோ அல்லது தோட்டத்துல ஒரு 5 ஏக்கரா இருக்குன்னா அந்த கடைசியில் நம்மளும் 5 ஏக்கரா இருக்குது இல்ல, அந்த கடைசியில் கொண்டு வைக்கணும்னு வைப்பாங்க. ஆனா அது வந்து அந்த டயக்ராம்ல வித்தியாசம் வந்து நீ நைட் கொண்டு வந்து வச்ச இடத்துலதான் பாதி பூச்சி வந்து விழுந்து செத்து போயிடும், அது மறுபடியும் பெட்டிக்கு போக தெரியாது. அதுதான் நைட்ல எடுத்துட்டு வந்து நீங்க நிரந்தரமா வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம தேனி வளர்த்தக்கூடிய முறைகள். தேனி இந்த மாதிரி நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10 கிலோ தேன் எடுக்க முடியும் ஒரு பெட்டியில. எப்ப போல தேன் இருக்கு அப்படின்னாலும் நான் சொல்ல முடியாது. சீசன் வந்து ஜனவரியில ஸ்டார்ட் ஆகுது இப்பதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஆடி மாச காத்து வரைக்கும், தை பொங்கல்ல இருந்து தேன் வந்து ஆடி மாசம் வரைக்கும் வரும். இந்த ஆடி காத்தும் போது ஒரு 2 மாசத்துக்கு கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி தேன் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த நம்ம தீபாவளி டைம்ல சுத்தமா தேன் இருக்காது. எங்கேயாவது ஒரு பெட்டியில வாழை தொப்பு இருந்ததுன்னா வாழை கூட்டல் இருந்ததுன்னா அந்த டைம் கிடைக்கும். இல்லைன்னா நாங்க என்ன பண்ணணும்னா மத்த டைம்ல வந்து தேன் நம்ம எடுக்கக்கூடாது, தேன் இல்லாத போது. தீபாவளி டைம்ல வந்து கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 வரைக்கும் பெட்டி வந்து அதிகமா திறந்து மூடக்கூடாது மழை காலத்துல. அப்ப சூப்பர் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு தேன பூச்சி மட்டும் உருவாயிட்டு இருக்கிறது விட்டுறணும். இப்ப நம்ம ஜனவரி 1st வீக்லயோ இல்ல டிசம்பர் 25 அப்புறமா தான் பெட்டியை வந்து நம்ம தேன் எடுக்கிறது தயார்படுத்தணும். இதுதான் சரியான மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணா வந்து நம்ம தேனி வந்து ஓடவே ஓடாது. அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான பாதுகாப்பு, இந்த ரெண்டையும் வந்து பயணிக்கணும். நோய் மேலாண்மை அப்படின்னு எல்லாம் இதுல ஒன்றும் பெருசா நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு வந்து இந்த மே ஜூன் அல்லது ஜூலை இந்த 3 மாசத்துல தான் அதுக்கு ஒரு வைரஸ் மாதிரி வருது. நீங்க வந்து அந்த தேன்பிடி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாம அளவா தேன் எடுத்து கரெக்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. 21 நாளைக்கு ஒருக்கா தேன் கூட்டுல வந்து ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ், பெட்டினுடைய ஓரத்துல இருக்கிற தேனடையே வந்து பக்கத்துல இருக்கிற அடைக்கு மாத்தி விட்டு பக்கத்துல இருக்கிற அடையை எடுத்து செட்டினுடைய ஓரத்துக்கு மாத்தி விட்டு வந்தீங்கன்னா 21 நாள்ல 30 நாளைக்கு ஒருத்த மாத்தி விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேன்பூச்சிகள் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. தேன்பூச்சி வந்து உங்களுக்கு அதிகமா கொட்டாது, அதுக்கு தேவையான உற்பத்தி இருக்கும். உற்பத்தி குறைஞ்சாதான் மெழுகந்து பூச்சி தாக்கம் அதிகமாகும். மெழுகந்து பூச்சி தாக்கம் அதிகமாச்சும் தேன்பூச்சி கோபம் வந்து நம்ம கொட்டும். இதுதான் தேனி வளர்ப்புல. இதுல வந்து ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு இருக்குது. இது சக்கரை தண்ணி கொடுத்து சக்கரை பாகு தான் விக்கிறாங்க அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழல் உருவாகுது. இது வந்து புரிதல் சரியான என்னன்னா, ராணி பூச்சி உருவாக்கக்கூடிய 1000 பெட்டி 500 பெட்டி 2000 பெட்டின்னு விற்கக்கூடியவங்க அதைய பயன்படுத்தி பூச்சி உருவாக்கி அந்த பூச்சி வெளியில போய் உணவு எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கு உணவு வேணும், அதனுடைய வயிறு நிறைய இருந்தா மெழுகு சுரக்கும், அப்பதான் அது அடகட்டுனா ராணி பூச்சி முட்டை வைக்க முடியுங்கிற கான்செப்டுக்காக அதை கொடுப்பாங்க. யாரும் வந்து சக்கரை கலந்து வைக்கணும் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. பட் நாம வந்து அந்த புது டெக்னாலஜியில என்ன பண்ணிக்கிறோம்னா, இப்போ நீங்க ஒரு விவசாயி தேன்பிடி வாங்கினாதான் நீங்க வந்து மழை காலத்துல சக்கரை தண்ணி வெயின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்படியெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க யாரும். உங்களுக்கு வேணா பாருங்க, புதுகை பண்பலை நேரத்துக்காக நாங்க இந்த தொழில்நுட்பமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க எங்க கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா, நான் முதல்லயே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இதுக்கு தினசரி உணவு கொடுக்கக்கூடிய தாவரங்களை நீங்க பயிர் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதுக்கு தேவையான உணவு இருக்குது. அப்ப நம்ம என்ன, மழை காலமா இருந்தாலும் அது பூக்கும், வெயில் காலமா இருந்தாலும் பூக்கும். கோடை காலத்துல காத்தடிக்கிற காலத்துல எல்லா காலத்திலயும் வந்து நான் சொன்ன தாவரங்கள் துளசி, திண்ணீற்று பச்சிலை, ஆமணக்கு, பப்பாளி, மருதாணி, இதெல்லாம் வந்து தினசரி போக்கக்கூடிய தாவரங்கள். இது வந்து உணவு கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அதுக்கு நீங்க சக்கரை தண்ணி ஊத்துற வேலை கிடையாது. அப்ப சக்கரை வாங்குற காசு மிச்சம், நீங்க கொண்டு போய் ஊத்துற மேன் பவர் மிச்சம், அதை மெயின்டைன் பண்ணும்போது ஒன்னு ரெண்டு தேனி கொட்டின்னு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க வந்து இந்த வேலை செஞ்சுனா போதும். அப்போ ஒன்னு ரெண்டு காய்ச்செடி வந்து நீங்க போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கத்திரி, புடலை, தீர்க்கன், அவரை, வெண்டை செடி, இந்த மாதிரி தோட்டங்கள்ல இந்த ஓரம்பார வரப்புகள்ல நீங்க காய்கறி பயிர் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து உணவு கொடுத்துரு. இதுக்கு தேவையான உணவை உங்களுக்கு வீட்டுக்கும் உணவாய்க்கும், தேனீக்களுக்கும் உணவாய்க்கும். அப்போ தேனீக்களுக்கும் நோய் வராது. இப்போ ஒயிட் சுகர் தான் கொடுக்கணும். அதுக்கு கொடுத்தோம்னா அதில் இருக்கிற கெமிக்கல் பேஸ் வந்து தேனீக்கு தகுந்தது கிடையாது, மனிதனுக்கு தகுந்த மாதிரி அது ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதே மனிதனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ விவாதம் இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ மனிதன் சாப்பிடக்கூடியதை பூச்சி கொடுக்க வேண்டிய அவசியமே நம்மளுக்கு தேவையில்லையே. இதுதான் நம்மளுடைய புது டெக்னாலஜி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பாக தேனீ வளர்க்க முடியும்.
ரொம்பவே நல்லா சொன்னீங்க ஐயா. இந்த காலகட்ட மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க என்னங்கய்யா சொல்ல விரும்புறீங்க?
இப்போ இது பாத்தீங்கன்னா சந்தை வாய்ப்பு பாத்தீங்கன்னா, இந்த மெயினா இந்த இளைஞர்கள் சொல்ல வந்து இதை உற்பத்தி பண்ணி நான் எப்படி விற்கணும்னு கேட்பாங்க. நீங்க ஒரு பிராண்ட் பண்ணணும், பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து தேன் இருக்குதுன்னு மட்டும் நீங்க உங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்குன்னு சொன்னா போதும். ஒரே ஒரு வேண்டுகோள், விளம்பரம் தேடி போகாதீங்க. யாருமே எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே வந்து கன்சியூமர் உங்களை தேடி வர மாதிரி நீங்க தரத்தை கொடுங்க. உங்க இப்ப நான் வந்து வருஷம் 1.5 டன் தேன் எடுக்கிறேன். அந்த 1.5 டன் தேனையும் வந்து வீட்டிலேயே தான் சேல் பண்றோம், அல்லது எங்க பக்கத்துல தெரிஞ்ச ரிலேட்டிவ் கடையில் தான் இருக்கிறோம், நான் வச்சிருக்கிறோம். நாங்க யாரு கடையில் கொண்டே கொடுக்கறது இல்லை. கன்சியூமர் உங்களை தேடி வர மாதிரி நீங்க தரத்தை கொடுங்க. அடுத்தது வந்து சந்தை வாய்ப்பு வந்து இதுக்கு நல்லா இருக்குது. வருஷம் வருஷம் வந்து இதுக்கு ஒவ்வொரு மெடிசன் சாப்பிடும்போதும் தேனும், இதுல வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரெட்டுக்கு இதெல்லாம் வந்து தடவி இப்ப குழந்தைகளை சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பிறந்த நாளுக்கு வந்து இந்த நம்ம தேன் அடையோட தேனை கொடுக்குற மாதிரி புது டெக்னாலஜி பண்ணிக்கிறோம், அது வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் அந்த தேனை வந்து எப்பவுமே பேர் வைக்கிறதுக்கு மோதிரத்தில் தொட்டு தான் தேனை வைப்பாங்க. முதல் உணவே வந்து நம்மளுக்கு மனிதனுக்கு தேன் தான். அதனால தேனுக்கு எப்பவுமே பற்றாக்குறை இருந்துட்டே தான் இருக்குது. நீ ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா போதும், அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது சந்தை வாய்ப்பு.
தேனி வளர்ப்பு பத்தி ரொம்பவும் அழகா சொன்னீங்க ஐயா, நன்றி ஐயா.
பண்பலை நேயர்களுக்கு நன்றி.
நேயர்களே, இதுவரை தேனி வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்து திரு அ பார்த்திபன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.